إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه بسم الله الرحمن الرحيم قاف القرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد سرب بهلم أهل ولهنغل أنيتي ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹான ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே சொந்தமானதாகும். சாந்தியும் சமாதானமும் சலவாத்தும் சலாம் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்தொடர்ந்த அவர்களது உத்தம தோழர்கள் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد ஹிஜ்ரி 1400 வருடங்களுக்கு முன்னால் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மக்கா மண்ணிலே போதித்தார். சுமார் 23 வருடங்கள் அவர்கள் இந்த தீனுடைய விஷயங்களை போதிக்கின்ற விஷயத்திலே ஈடுபட்டார். அந்த 23 வருடங்களில் இந்த இஸ்லாம் ஒரு நல்ல ஒரு நிலைமை அடைந்தது. அதற்கு பல உத்தமமான சஹாபாக்களுடைய பல தியாகங்களும் அவர்களுடைய பல அர்ப்பணிப்புகளும் மிக முக்கியமான காரணங்களாக இருந்தன. அப்படிப்பட்ட எத்தனையோ சஹாபாக்கள் இருக்கிறார்கள். அல்லாஹுடைய பாதையிலே செலவழித்த அருமை தோழர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹுடைய பாதையிலே தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்த எத்தனையோ தோழர்கள் இருந்தார்கள். அதே போன்று தங்களுடைய பிறந்த ஊர், தங்களுடைய சொத்துக்கள், தங்களுடைய குடும்பங்களை எல்லாம் விட்டு ஹிஜ்ரத் செய்த எத்தனையோ தோழர்கள் இருந்தார்கள். இப்படி அல்லாஹுடைய தீனுக்காக ஒவ்வொரு வகையான சிரமங்களையும் கஷ்டங்களையும் அந்த தோழர்கள் அனுபவித்தார்கள். அப்படி அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக சிரமப்பட்ட ஒரு வகையில் அல்லாஹ்வுடைய தீன் அது சம்பந்தமான அறிவுகள் இந்த உலகத்திலே தங்கியிருப்பதற்கு காரணமாகவும் சிறப்பாகவும் அந்த விஷயத்திலே ஈடுபட்ட ஒரு நபி தோழரை பற்றி அவர்களுடைய வாழ்க்கை குறிப்புகளை பற்றி ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தலாம் நினைக்கிறேன். இதன் மூலம் எங்களுக்கும் ஒரு சில பிரயோஜனங்கள் ஏற்படலாம். இந்த தீனுக்காக அவர்கள் அவ்வளவு சிரமப்பட்டிருக்கிறார்கள், கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்ற ஒரு பங்களிப்பு முடிந்தவரை எங்களாலும் செய்ய முடியும், இதற்கு இது ஒரு தூண்டுகோலாக இருக்கும் என்ற அடிப்படையிலே அவர்களுடைய அந்த வாழ்க்கை ஒரு சில குறிப்புகளை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தலாம் நினைக்கிறேன். அடிக்கடி நாங்கள் ஹதீஸ்களிலே கேள்விப்படக்கூடிய அறிவிப்பாளர்களிலே ஒரு அறிவிப்பாளர் தான் அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு. இவர்களை பொறுத்தவரையில் இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலத்திலே இவர்கள் இந்த இஸ்லாத்திலே இணையாவிட்டாலும் மதீனாவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று அங்கு ஒரு ஆட்சியை அமைத்து சுமார் அங்கு ஒரு 6 வருடங்கள் அல்லது 7 வருடங்கள் கடந்ததன் பிறகு யமனிலிருந்து இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வந்த ஒரு நபி தோழர் தான் அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு. இவர்கள் யமனிலிருந்து வந்த அந்த சம்பவத்தை சஹீஹுல் புகாரியிலே 2531வது இலக்கத்தில் நாங்கள் பார்க்கலாம். அவர்களை குறிப்பிடுகிறார், நான் மதீனாவுக்கு வந்தேன், நடந்துதான் எங்களுடைய பாதையை கடக்க வேண்டியதாக இருந்தது. நான் வரக்கூடிய வழியிலே எனக்கென்று ஒரு அடிமையும் இருந்தார், அவரையும் அழைத்துக் கொண்டுதான் வந்தேன். ஆனால் வரக்கூடிய இடை நடுவிலேயே என்னுடைய அடிமை என்னை விட்டு காணாமல் போய்விட்டார். அதுவே ஆரம்பத்தில் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனையாக இருந்தது. அதற்கு பிறகு பல நாட்கள் பயணத்தின் பிறகு பல இரவுகள் தொடர்ச்சியான பயணத்திற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் வந்தடைந்தேன். வரும்பொழுதே என்னுடைய இந்த பயண கஷ்டங்களை நினைத்து நான் ஒரு கவிதையை படித்துக் கொண்டு நான் வந்தேன். என்ன இந்த பயணம் இவ்வளவு சிரமமாக இருக்கிறது என்றாலும் இந்த சிரமம் ஒரு நேர்வழியை நாடி ஒரு நேர்வழியை தேடி இருப்பதால் இதனை வைத்து நான் திருப்தி அடைந்து கொள்கிறேன் என்று என்னுடைய அந்த பாடலிலே நான் படித்துக் கொண்டு வந்தேன் என்று இவர்கள் மதீனாவுக்கு வந்ததன் பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து அடைந்ததும் இந்த இஸ்லாத்தை விளங்கியதன் பிறகு பாயஅகும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பயத் செய்தார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், அவர்களிடம் இந்த இஸ்லாத்தை ஏற்பதற்கான அந்த பயத்தை நான் இப்படி நான் பயம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் காணாமல் போன என்னுடைய அந்த அடிமை மீண்டும் மதீனாவை நோக்கி வந்தடைந்தார். அவர் வந்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபு ஹுரைராவே, இதோ உங்களுடைய அடிமை வந்து அடைந்து விட்டார் என்று. உடனே நான் சொன்னேன், அல்லாஹுக்காக வேண்டி அவரை நான் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி அவரை ஒரு சுதந்திரவாதியாக ஆக்கிவிடுகிறேன் என்று. உடனே நான் சுதந்திரவாதியாக அவரை ஆக்கிவிட்டேன் என்று அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார். இந்த ஹதீஸிலே இன்று பிரிவுகள் இந்த இஸ்லாத்தை ஏற்பதற்கான இந்த பையத்தை நிராகரிக்கிறார்கள். அப்படி ஒரு பையத் இல்லை, இஸ்லாத்திற்காக வெறுமனே கலிமா சொன்னால் மட்டும் போதும் என்று சொல்கிறார்கள். ஆனால் அபு ஹுரைரா ரழியல்லாஹு அவர்களுடைய அந்த வாழ்க்கை விஷயம் சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஹதீஸின் மூலமாக அவர்கள் ஒரு இஸ்லாம் அல்லாத ஒரு அமைப்பில் இருந்து வருகிறார்கள், தௌஸ் கோத்திரத்தை சார்ந்தவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வந்து அந்த இஸ்லாத்தை ஏற்பதற்காக அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அந்த பயத்தை பிறகு இவர்கள் வேறு எந்த ஒரு தொழிலை நாடியும் செல்லவில்லை. இவர்கள் அந்த திண்ணை வாசிகளோடு சேர்ந்துதான் தங்களுடைய காலத்தை கழித்தார்கள். எந்த அளவுக்கென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கு பயணம் போனாலும் அவர்களோடு அவர்கள் செல்லுவார்கள். அவர்களோடு இருந்து கொண்டு புதிய புதிய மார்க்க விஷயங்களை கற்றுக்கொண்டிருந்தார்கள். அதே போன்று மதீனாவிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் பள்ளிகளிலே முழுமையாக அதிலே அவர்கள் இருந்து கொண்டிருப்பார்கள். இருந்து இந்த மார்க்கத்தை அவர்கள் கற்றுக்கொண்டிருந்தார்கள். இது சம்பந்தமாக அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, அகமது என்ற கிரந்தத்திலே 10150வது இலக்கத்தில் நான் வாழ்க்கையிலே இவ்வளவு அதிகமான அறிவுகளை பெற்ற ஒரு வருடமாக அந்த 3 வருடங்களும் இருந்தன. அதே போன்று வல அஹப்ப இலைய, இன்னும் எனக்கு விருப்பத்துக்குரிய ஒரு விஷயமாக இருந்தது, ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் மார்க்க விடயங்கள் தொடர்பாக என்ன என்ன விஷயங்களை சொல்கிறார்களோ அந்த விடயங்களை அப்படியே மனனம் செய்து அதனை ஏனையவர்களுக்கு எத்தி வைக்க வேண்டும் என்ற ஒரு விஷயம் எனக்கு மிக மிக விருப்பத்துக்குரிய ஒரு விஷயமாக இருந்தது என்று அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுமார் 3 அல்லது 4 வருடங்கள் தான் அவர்கள் கழித்திருப்பார்கள். அதற்கிடையிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். இந்த 4 வருடங்களிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எந்த ஒரு சபையையும் அவர்கள் விட்டு வைக்கவில்லை, எந்த ஒரு உபதேசத்தையும் அவர்கள் தவற விடவில்லை. அதற்காக வேண்டியே முழு மூச்சாக உழைத்து அந்த மார்க்கத்தை கற்று அதனை பாடமாக்கி அதில் உள்ள விஷயங்களை ஏனையவர்களுக்கு எத்தி வைப்பதுதான் அவர்களுடைய பிரதானமான ஒரு காரியமாக இருந்தது. இதை நாங்கள் ஹதீஸ்களை பார்க்கின்ற பொழுது ஹதீஸ்களிலே அதிகூடிய ஹதீஸ்களை அறிவித்திருக்கக்கூடிய நபித்தோழர் யார் என்று பார்த்தால் இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஒரு 3 வருடம் அல்லது ஒரு 4 வருடம் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்கள் இருந்தாலும் அவர்களுடைய அந்த காலத்திலே நடந்த சகல விஷயங்களையும் ஹதீஸாக அந்த அருமை தோழர் பதிவு செய்திருக்கிறார். ஏனைய சஹாபாக்களுடைய ஹதீஸ் எண்ணிக்கையும் வைத்து பார்க்கின்ற பொழுது இவர்களுடைய ஹதீஸ் எண்ணிக்கை ஒரு மடங்கு அதிகமாக காணப்படுகிறது. ஹதீஸ் கலையிலே சொல்லப்படுகிறது இவர்களுடைய ஹதீஸ் தனியோர் நபராக இருந்து இந்த ஹதீஸ்களை அப்படியே மனனம் செய்து மக்களுக்கு மத்தியிலே சொல்லி என்று பெரிய ஒரு இடத்தை ஹதீஸ் கிதாப்களிலே பிடித்திருக்கிறார். இதைவிட குறைவான ஹதீஸை அறிவித்திருக்கக்கூடியவர் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியாக அவர்கள் இருந்தாலும் இவர்களை விட ஒரு மடங்கு குறைவாக சுமார் 2500 ஹதீஸ்களை தான் இவர்கள் அறிவிப்பு செய்தது அந்த காலத்திலே இருந்தவர்களுக்கு மத்தியிலே ஒரு சந்தேகத்தையும் கிளப்பிவிட்டது. என்ன, இவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு கொஞ்ச காலம் தான் இருந்தார், ஆனால் இவ்வளவு அதிகமான செய்திகளை இவர் அறிவிக்கிறாரே, எத்தனையோ பழைய பழைய சஹாபாக்கள் இருக்கிறார்கள், 23 வருடங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடே இருந்த சஹாபாக்கள் இருக்கிறார்கள், அவர்கள் கூட இந்த அளவு அதிகமான ஹதீஸ்களை அறிவிக்கவில்லையே என்ற ஒரு விமர்சனம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது ஏற்பட்டது. அதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் எல்லாம் சொல்லுகிறீர்கள், அதாவது அன்சாரி தோழர்கள் இருக்கிறார்கள், முஹாஜிர் தோழர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் இந்த அபூ ஹுரைராவிட அதிகமான காலங்கள் அல்லாஹ்வின் தூதரோடு இருந்திருக்கிறார்கள், இப்படி இருக்கின்ற பொழுது ஏன் அபூ ஹுரைரா மட்டும் இவ்வளவு அதிகமான செய்திகளை அறிவிக்கிறார் என்றெல்லாம் நீங்கள் செய்தி சொல்லுகிறீர்கள், இந்த செய்தி எனக்கு கிடைத்தது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். சகோதரர்களே, என்னுடைய விஷயம் என்னவென்று சொன்னால் அன்சாரிகளும் முஹாஜிர்களும் இருந்தார்கள், அவர்கள் அதிகமாக காணப்பட்டார்கள், அவர்கள் அதிக காலம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தார்கள் தான், ஆனால் எல்லா சபைகளிலும் அவர்கள் அல்லாஹ்வின் தூதரோடு இருக்கவில்லை. அவர்களுக்கு வியாபாரம் இருந்தது, அவர்களுக்கு விவசாயம் இருந்தது, தோழர்களை பொறுத்தவடையும் வரையில் அவர்கள் வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய தோழர். அன்சாரி தோழர்களை பொறுத்தவரையில் அவர்கள் விவசாயத்தில் ஈடுபடக்கூடிய தோழர்கள். அவர்கள் இப்படி அவர்களுடைய விவசாயங்களிலும் வியாபாரங்களிலும் கவனம் செலுத்திக் கொண்டிருந்தார்கள். எல்லா சபைகளுக்கும் அவர்கள் வருவது கிடையாது. ஆனால் நான் என்னுடைய வாழ்க்கையே அதிலேதான் கிடைத்து நான் உணவையும் பார்ப்பதில்லை, எனக்கு குடிநீர் இருக்கிறதா என்பதையும் நான் பார்ப்பதில்லை. என்னுடைய வயிறு பொட்டலாக இருக்கும். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எந்த ஒரு சபையும் நான் விட்டு வைக்க மாட்டேன் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய செய்தி ஸஹீஹுல் புகாரியிலே 2047 இலக்கத்திலே நாங்கள் பார்க்கலாம். அந்த அளவு அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்து அவர்களுடைய அந்த மார்க்க கல்விகளை கற்று ஏனையவர்களுக்கும் அதனை எத்தி வைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அந்த திண்ணை தோழர்களோடு அவர்கள் இருந்தார். திண்ணை தோழர்கள் என்ற ஒரு பகுதி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே இருந்தார். அவர்கள் பல பல பிரதேசங்களிலிருந்து வந்திருந்தார்கள். அவர்களுடைய ஒரே நோக்கம் இந்த மார்க்கம், இந்த மார்க்கத்தை நாம் பின்பற்ற வேண்டும், இதனை நாம் கற்க வேண்டும். எங்களுக்கு இந்த உலகத்திலே எதிர்பார்ப்பு என்று ஒன்றுமே கிடையாது. இதற்காக வேண்டி வரக்கூடிய கிடைக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடுவார்கள், கிடைக்காவிட்டால் பட்டினியோடு இருப்பார்கள். அவர்களுக்கு ஆடை என்று கூட சில நேரங்களில் இருக்காது, ஒரே ஒரு போர்வை தான் இருக்கும். முழுமையாக அவர்களை மறைப்பதற்கு கூட அந்த ஆடைகள் போதாமல் இருக்கும். சில நேரங்களிலே காற்றின் காரணமாக அந்த ஆடைகள் விரிகின்ற பொழுது தங்களுடைய மர்ம உறுப்புகளை அவர்கள் தெரியாத வண்ணம் பொத்திக் கொள்வார்கள் என்ற சில செய்திகளை எல்லாம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த திண்ணை தோழர்கள் தொடர்பாக அவர்கள் அறிவிக்கிறார். இன்னும் ஒரு சில திண்ணை தோழர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய வேலை என்னவென்றால் அவர்கள் வெளியிலே கிளம்பி விறகுகளை வெட்டி கொண்டு வந்து அந்த விறகுகளை விற்று அதிலே கிடைக்கக்கூடிய பணங்களை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிக்கக்கூடிய அருமை தோழர்களாகவும் அந்த திண்ணை தோழர்கள் இருந்தார். அவர்களோடுதான் இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு மார்க்க விஷயங்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு சபைகளிலும் இருந்து கட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதற்காக வேண்டி பல நாட்கள் அவர்கள் பட்டினியாக இருந்திருக்கிறார்கள், உணவின்றி கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று இவர்களுடைய இன்னொரு விஷயத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள், இவர்களுக்கு ஒரு குறைபாடு இருந்தது. இவர்களுடைய அங்கலாய்ப்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்திகள் எல்லாவற்றையும் எடுத்து அவைகளை ஏனையவர்களுக்கு எத்தி வைக்க வேண்டும். ஆனால் இவர்களில் ஒரு குறைபாடு இருந்தது, சில நேரங்களிலே கேட்கக்கூடிய செய்திகளை ஹதீஸ்களை மறக்கக்கூடிய ஒரு நிலைமை அவர்களிடத்திலே காணப்பட்டது. உடனே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து, அல்லாஹ்வின் தூதரே, பல செய்திகளை உங்களிடமிருந்து நான் கேட்கிறேன், இதனை நான் ஏனையவர்களுக்கு எத்தி வைக்க வேண்டும் என்று நான் நாடுகிறேன். ஆனால் என்னால் அவைகளை சரியாக ஞாபகத்திலே வைத்துக் கொண்டிருக்க முடியவில்லை என்ற ஒரு விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொன்னார். அதற்கு அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், நீங்கள் உங்களுடைய போர்வையை விரியுங்கள் என்று சொன்னார்கள். அந்த போர்வையை விரித்தவுடன் அதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில துஆக்களை ஓதினார்கள். ஓதி சொன்னார்கள், இதனை உங்களுடைய நெஞ்சிலே வைத்து அமைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன உடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே செய்து கொண்டார்கள். அதன் காரணமாக அதற்கு பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து கேட்கக்கூடிய எந்த ஒரு செய்தியும் மறக்காதவர்களாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்ததாக அவர்களுடைய அந்த செய்தி காணப்படுகிறது. அதேபோல் இவர்களுடைய பலவிதமான செய்திகள் காணப்பட்டாலும் எல்லா செய்திகளையும் அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே வைக்கவில்லை. ஏனென்றால் சில செய்திகள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபித்னாக்கள் குழப்பங்கள் ஏற்படும் என்பது தொடர்பாக வைத்திருந்த சில செய்திகள், பிற்காலத்திலே நடக்கக்கூடிய சில விஷயங்களை துல்லியமாக அடையாளப்படுத்திய ஒரு சில செய்திகள், அந்த செய்திகளை பொறுத்தவரையில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மாதிரியான சில சம்பவங்கள் நடந்து கொண்டிருந்ததன் காரணமாக அந்த செய்திகளை அவர்கள் வெளிப்படுத்தவில்லை. அவர்களே சொல்லுகிறார்கள் ஸஹீஹுல் புகாரியிலே 120 இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இரண்டு வகையான, அதாவது உரைகளை இரண்டு வகையான பைகளிலே நான் ஹதீஸ்களை சேர்த்து வைத்திருக்கிறேன். அதிலே ஒரு பையை நான் மக்களுக்கு மத்தியிலே விரித்து கொடுத்து விட்டேன். ஏனென்றால் அது மார்க்க விடயங்கள் தொடர்பானது. எனவே நான் அதனை நான் மக்களுக்கு மத்தியிலே பரத்திவிட்டேன். ஆனால் இன்னும் சில விஷயங்கள் இருக்கின்றன. வாம்மல் ஆஹர், அந்த செய்திகளை நான் பரத்துவேனே ஆனால், மக்களுக்கு மத்தியிலே சொல்லப்படுமே சொல்லவேனே ஆனால் என்னுடைய கழுத்து துண்டிக்கப்படும் என்ற ஒரு விஷயத்தை அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அவ்வளவு அதிகமான செய்திகளை பிற்காலத்திலே வரக்கூடிய ஃபித்னாக்கள் தொடர்பாகவும் அதே போன்று மார்க்கங்கள் தொடர்பாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருந்தார்கள். மார்க்க விடயங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் மறந்துவிட்டார்கள். ஆனால் ஃபித்னாக்கள் தொடர்பான துல்லியமான தகவல்களை அவர்கள் பரத்தவில்லை. பரத்தினால் அதன் மூலமாக தன்னுடைய உயிருக்கு ஒரு உழைவிக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகும் என்பதற்காக அந்த செய்திகளை அவர்கள் வெளியிடவில்லை என்ற ஒரு விஷயத்தை அபு ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார். அதே போல இந்த அபு ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அதிகமான ஹதீஸ்களை அறிவிக்கிறார்கள் என்ற ஒரு விஷயம் அவர்களுக்கு கொஞ்சம் அந்த விமர்சனம் பாரமாக இருக்கும். அதனால்தான் ஒரு கட்டத்திலே சொன்னார்கள், வலவுல ஆயத்தானி மின் ஆயாத்தில்லாஹ், அல்லாஹுனுடைய அத்த வசனங்களிலே இரண்டு வசனங்கள் மட்டும் இல்லை என்று சொன்னால் நான் எந்த ஒரு செய்தியையும் மக்களுக்கு மத்தியிலே சொல்ல மாட்டேன். அது மார்க்கம் தொடர்பான செய்தியாகவும் இருக்கலாம், ஃபித்னாக்கள் தொடர்பான செய்தியாகவும் இருக்கலாம், அதனை நான் மக்களுக்கு மத்தியிலே சொல்லி இருக்க மாட்டேன். ஆனால் அல்லாஹு தஆலா அதனை கண்டிக்கிறான். இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸல்னா மினல் பையினாத்தி வல் ஹுதா, எவர்கள் நாங்கள் வேதங்களிலே இறக்கி இருக்கக்கூடிய தெளிவான ஆதாரங்கள் விஷயங்களையும் அதே போன்று நேர்வழி தொடர்பான மார்க்க விஷயங்களையும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவின் பிறகு அவர்கள் மறைக்கிறார்களோ அவர்களுக்கு பல தண்டனைகள் இருக்கிறது என்பது தொடர்பான அல்லாஹ்வுடைய அந்த வசனத்தை சொல்லி காட்டி அவர்கள் அதனை வைத்துத்தான், அதற்காக வேண்டித்தான், அதற்கு பயந்துதான் இந்த ஹதீஸ்களை தான் அறிவிப்பதாக அவர்கள் சொன்னார். அந்த அளவு அதிகமான ஹதீஸ்கள் விஷயத்திலே அறிவித்திருக்கக்கூடிய ஒரு நபித்தோழர் எந்தளவென்றால் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகளை அணுவணுவாக அறிந்து பின்பற்றுகின்ற விஷயத்திலே ஆர்வமுள்ள ஒரு நபித்தோழர். என்றாலும் அவர்களுக்கு ஒரு செய்தி தெரியாது, அதாவது ஜனாஸா தொழுகையிலே கலந்து கொண்டு அதனுடைய தொழுகை முடிந்து ஜனாசா அடக்கப்படும் வரைக்கும் அதற்கு பின்னாலே இருந்து அந்த ஒரு மனிதர் விஷயத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்படி யார் செய்கிறார்களோ ஜனாசாவையும் தொழுது அடக்கப்படும் வரைக்கும் அதனோட யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இரண்டு மலை அளவு நன்மை கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருந்தார். இந்த செய்தி அபு ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே சொல்லியிருந்தார். ஆனால் இது இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு தெரியாது. அதன் காரணமாக அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் வெறுமனே ஜனாசா தொழுகையிலே மட்டும் கலந்து கொள்வார்கள், அதற்கு பின்னால் செல்கின்ற வேலைகளிலே அவர்கள் ஈடுபடுவதில்லை. இப்படி ஒரு செய்தி அபு ஹுரைரா அறிவிக்கிறார் என்ற ஒரு செய்தி அவர்களுக்கு கிடைத்ததும் அவர்களால் நம்ப முடியவில்லை. இவ்வளவு ஒரு சிறப்புக்குரிய ஒரு விஷயம் இருக்கிறதா, இது என்னால் நம்ப முடியவில்லை என்று சொல்லி இதனை உறுதிப்படுத்துவதற்காக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஆள் அனுப்புகிறார். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி ஒரு செய்தியை சொல்கிறார்கள், இது உண்மையா பொய்யா? உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், இந்த செய்தி உண்மைதான். ஜனாசாவிட இறுதி வரை கலந்து கொள்ளக்கூடியவருக்கு இரண்டு மலை அளவு நன்மை கிடைக்கும். உடனே இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய கையிலே இருந்த ஒரு கல்லை அப்படியே தூக்கி நிலத்திலே அடித்து விட்டு சொன்னார்கள், எத்தனையோ மலையளவு நன்மைகளை நான் வீணாக்கி விட்டேனே என்று அவர்கள் கவலைப்பட்டதாக வருகிறது. எனவே ஹதீஸ் துறையிலே அதிகமாக பாடுபட்டு கஷ்டப்பட்டு சிரமப்பட்ட ஒரு தோழர் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் எந்த அளவு அவர்கள் சிரமப்பட்டிருக்கிறார்கள், பசியோடு வாடி இருக்கிறார்கள் என்பது தொடர்பான செய்திகளையும் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். வாக்குலு கோலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வ லகும். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ் வ பஅத். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அதாவது நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கக்கூடிய அந்த காலத்தில், இந்த தீனுடைய கல்வியை கற்கக்கூடிய அந்த காலத்திலே, நான் பெருமதியான எந்த ஒரு ஆடையும் உடுத்தியதில்லை. வலா யஹ்துமுனி ஃபுலான், எனக்கு யாரும் எந்த ஒரு சேவையும் கொடுப்பதில்லை, எனக்கு சேவகர்களும் இல்லை. நான் என்னுடைய வயிறு பொட்டலாக இருக்கக்கூடிய நிலையில் கற்களிலே அந்த கற்களை எடுத்து என்னுடைய வயிற்றிலே கட்டிக்கொண்டு பசியின் கொடுமையின் காரணமாக நான் இருந்து கொண்டிருப்பேன். சில நேரங்களிலே அந்த பசி கடுமையாக இருப்பதன் காரணமாக சில தோழர்களை கண்டு அவர்களிடத்திலே ஒரு சில குர்ஆன் வசனங்களை சொல்லி விளக்கங்கள் கேட்பேன். இதனுடைய நோக்கம் குர்ஆனுக்குரிய அந்த வசனத்துக்குரிய விளக்கங்கள் எனக்கு தெரியாது என்பது அல்ல. என்னுடைய அந்த நிலைமையை நான் பேசக்கூடிய அந்த நிலைமையை பார்த்து யாராவது தோழர்கள் என்னை அழைத்து கொண்டு உணவு தருவார்கள் என்ற ஒரு நோக்கம், இந்த ஒரு நோக்கத்திற்காக சில சில வசனங்களை எடுத்து அந்த சஹாபாக்களுக்கு மத்தியிலே நான் சொல்லி சில விளக்கங்களை கேட்பேன். சிலர் இதனை புரிந்து கொள்ள மாட்டார், அவர்கள் இவர் விளங்காமல் தான் கேட்கிறார் என்று சொல்லி சில விளக்கங்களை தருவார்கள். ஆனால் ஒரு சிலர் புரிந்து கொள்வார்கள், புரிந்து கொண்டு அவர்களை அழைத்து கொண்டு தங்களிடத்திலே இருக்கக்கூடிய உணவுகளை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார். அதே போன்றுதான் ஒரு நபித்தோழரிடத்திலே இவர்கள் இந்த விளக்கங்களை கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்திலே அந்த நபித்தோழருக்கு புரிந்துவிட்டது. ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் மதீனாவிலே அதிகமாக விருந்தாளிகளை அழைத்து செல்லக்கூடிய ஒரு நபித்தோழர். தன்னிடத்திலே எது இருந்தாலும் அதை அந்த விருந்தாரை அழைத்துக் கொண்டு அதனை கொடுக்கக்கூடிய ஒரு நபித்தோழராக அவர்கள் இருந்தார். இப்படி நான் கேட்கின்ற பொழுது ஒரு முறை என்னை அழைத்துக் கொண்டு சென்று தன்னுடைய வீட்டிலே உணவு இருக்கிறதா என்று பார்த்தார்கள், உணவில்லை. எனவே அவர்களுடைய ஒரு பை இருந்தது, அதிலே அவர்கள் ஏற்கனவே சாப்பிட்டு வைத்திருந்த ஒரு சிறிய மோர்கள் இருந்தன, நெய்கள், அதனை கொடுத்தார்கள். அதனை நானும் இன்னும் ஒரு சில தோழர்களும் அந்த பையை அப்படியே வலித்து சாப்பிட்டோம் என்று அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார். அந்த அளவு கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவித்துத்தான் இந்த மார்க்க கல்வியை அவர்கள் கற்றார்கள். அதே போன்று இந்த மார்க்கம் தொடர்பான பல செய்திகளையும் ஹதீஸ்களையும் இன்றும் நாங்கள் பின்பற்றுவதற்கு அவர்களுடைய பல செய்திகள் எங்களுக்கு காரணமாக இருக்கின்றன. எனவே இந்த மார்க்கம் தொடர்பாக, அதனுடைய அறிவு தொடர்பாக, அதற்கு எங்களால் எந்த அளவு பங்களிப்பு செய்ய முடியுமோ அந்த அளவு பங்களிப்பு செய்ய வேண்டும் என்பது தொடர்பான சிந்தனைகள் எங்கள் ஒவ்வொருவருடைய மனதிலும் வர வேண்டும். அல்லாஹு தஆலா அந்த நல்ல சிந்தனைகளை எங்களுக்கு உருவாக்க வேண்டும். வஅக்குலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மத் كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد ஜும்மாவுல நாங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சில வாழ்க்கை குறிப்புகள் சம்பந்தமான சில விஷயங்களை பார்த்தோம். அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு ஒரு ஹதீஸை பார்த்துட்டு நாங்கள் மற்ற விஷயங்களுக்கு போகலாம். சஹீஹுல் புகாரியில் 6452 இந்த விஷயத்தை வந்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வந்து தன்னுடைய வாழ்க்கையில் நடந்ததாக சொல்லி காட்டுறாங்க. அதாவது அல்லாஹும் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் என்னுடைய அந்த பசியின் காரணமாக என்னுடைய வயிற்றை அப்படியே நிலத்திலே வைத்து அமர்த்தியவனாக நான் படுத்து கொண்டிருப்பேன். தலையை அப்படியே தரையிலே வைத்து வயிற்றையும் அமர்த்தி வைத்துக் கொண்டு படுத்துக் கொண்டிருப்பேன். இப்படி நான் ஒரு சில நேரங்களில் படுக்கின்ற பொழுது மக்கள் பார்ப்பார்கள், இவருக்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டதோ என்று சொல்லி மக்கள் வந்து கழுத்துகளிலே மிதிப்பார். சொன்னா அந்த காலத்தில் வந்து ஒரு சிகிச்சை முறை இருந்தது, பைத்தியம் பிடித்தவங்களுக்கு வந்து கழுத்தில் மிதிக்கிறது, அப்படி ஒரு சிகிச்சை முறை. இவங்க இப்படி கிடக்கிறதை பார்த்துட்டு வந்து ஆக்களுக்கு சந்தேகம், இவருக்கு நான் சுகம் இல்லையோ, மனநிலை சரியில்லையோ அப்படின்னு சொல்லி அவங்களோட கழுத்துகளில் வந்து மிதிப்பாங்க அப்படின்னு சொல்லி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. இப்போ எனக்கு வந்து பைத்தியமோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு காரணம் பசி அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அப்போ வலிமையாக வந்து அவங்க ஒரு சில சஹாபாக்களை வந்து சில குர்ஆன் வசனங்களை காட்டி இப்போ இந்த குர்ஆன் வசனங்களுக்குரிய விளக்கம் என்னான்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அவங்க சொல்கிறாங்க. ஒரு முறை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போனாங்க, இப்போ நேரடியாக எனக்கு சாப்பாடு கொடுங்க பசிக்குது அப்படின்னுலாம் கேட்கறது இல்லை. அப்போ இதை வந்து ஒரு மார்க்கத்தையும் விளங்கினாப்பில் இருக்கும், அவர் சில விளக்கங்களையும் எடுத்தாப்பில் இருக்கும், ஏதோ ஒரு சில தேவைகள் நிறைவேறினாப்பில் இருக்கும், சூசகமாக அந்த விஷயங்களை அவங்க செஞ்சுக்கிடுவாங்க. ஒரு முறை வந்து இப்படி ஒரு குர்ஆன் வசனத்தை எடுத்து கடுமையான பசி தாங்க இலையில் அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட குர்ஆன் வசனத்தை காட்டி விளக்கம் என்னன்னு கேட்டாங்க. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க வந்து அதுக்குரிய விளக்கத்தை கொடுத்துட்டு அவங்களோட பாட்டில் போயிட்டாங்க. திரும்ப உமர் ரலியல்லாஹு அவங்க அதால் போனாங்க. உமர் ரலியல்லாஹு அவங்கள கூப்பிட்டு அவங்கள்ட்டையும் அந்த குர்ஆன் வசனத்தை காட்டி இதில் விளக்கம் என்னன்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அவங்களும் வந்து அதை பார்த்துட்டு அதுக்குரிய விளக்கத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க. பிறகு அந்த இடத்தால் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்திருக்கலாம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்ததோடே அவங்கள்ட்ட இதே வசனத்தை காட்டினத்தோடே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு விஷயம் விளங்கிட்டு அப்போ கூப்பிட்டாங்க. அபூ ஹுரைராவே அப்படின்னு கூப்பிட்டதோடே லப்பைக் யார சொல்லலாம், நான் தயாராக இருக்கிறேன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வாங்கலை என்னோட கொஞ்சம் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ கூட்டிகிட்டு போயிட்டு இனி அவங்களோட வீட்டில் வந்து வளமையாக போனால் ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ அப்படி கேட்குற நேரம் அவங்க சொன்னாங்க வந்து வீட்டில் உள்ளவங்க பால் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து கேட்டாங்க சதக்காவா ஹதியாவா. ஏன்னா சதக்கான்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாப்பிட மாட்டாங்க, ஹதியான்னு சொன்னால் தான் அவங்க அதை சாப்பிடுவாங்க குடிப்பாங்க அப்படி ஒரு இது. ஏன்னா நபிமார்களுக்கு சதக்காக்கள் தடை செய்யப்பட்டிருக்குது, ஹதியா அவங்களுக்கு சாப்பிடலாம் குடிக்கலாம். அப்போ இது சதக்காவா ஹதியாவான்னு கேட்டதோட சொல்லப்பட்டது இது ஹதியா அப்படின்னு சொல்லப்பட்டு அபு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு குடிக்க இயலும். இப்போ அது பாத்திரம், சின்ன ஒரு பாத்திரம், அதில் கொஞ்சம் போல் பால் இருக்குது. அதை கையில் எடுத்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அபூ ஹுரைராவே போய் இந்த திண்ணை தோழர்களை கொஞ்சம் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தாங்க வந்து இருக்கிறது பால் கொஞ்சம் போல், நானும் பசியோடு இருக்கிறேன் கடுமையான பசி. அப்போ இந்த திண்ணை தோழர்கள் 60-70 பேர் மட்டும் இருக்கிறாங்க, அவங்க கடுமையான பசியோடு இருக்கக்கூடிய அந்த தோழர்கள் தான் அவங்க. அவ சொன்னாங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் திண்ணை தோழர்களை பாருங்க, அவங்கள பார்த்து கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ கொஞ்சம் கஷ்டந்தான், ரெண்டாலும் அல்லாட கட்டளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களோட கட்டளைன்னா நாம் செய்வோம், அதில் ஏதோ ஒரு ஹைர் ஒன்று இருக்குன்னு எதுவும் பேசாமல் போனாங்க. போயிட்டு அங்கே திண்ணை தோழர்களை எல்லாரையும் கூப்பிட்டதோட அவங்க ஒரு ஆள் விடாமல் அவ்வளோ பேரும் வந்துட்டாங்க. இப்போ வந்ததோட இவங்களுக்கும் ஒரு இது, இந்த பால் எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம். அப்போ வந்ததோட இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த பாலை எடுத்து அபூ ஹுரைராட்ட முதலாவது நீங்கள் குடிங்கன்னு சொன்னாலும் பரவாயில்லை, சொன்னாங்க வந்து ஒவ்வொரு ஆக்களுக்கும் பங்கு வைங்க இது அப்படின்ட்டு. இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் போல் பால் இருக்குது, அப்போ அதை எடுத்து வந்து அந்த தோழர்களுக்கு குடிக்க கொடுக்குறாங்க, அதே பாத்திரத்தில் குடிக்க கொடுக்குறாங்க. குடிக்கிறாங்க ஒரு முதலாவது தோழர், குடித்து எல்லாம் வயிறு நிரம்புது, அப்படின்ட்டு அடுத்த ஆள் கொடுக்க சொல்கிறாங்க, குடிக்கிறாங்க. இப்படி வந்த 70 பேரும் அந்த பாலை குடிச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த பால் மிச்சம் இருந்து தான் இருந்திருக்குது. அப்போ எல்லாருக்கும் கொடுத்து முடிஞ்சு அப்போ அபூ ஹுரைரால தான் குடிக்கல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கொடுத்தாங்க இதுதான் மிச்சம் இருக்குது அப்படின்னு. அப்போ யார் மிச்சம் இருக்கிறது, நானும் நீங்களும் தான் மிச்சம் இருக்கிறோம்னு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ குடி அப்படின்னா. அப்போ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எடுத்து குடித்தாங்க. குடிச்சிட்டு நபிக்கு இல்லாமல் போயிட போகுது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடி அப்படின்னா மறுபடியும் குடித்தாங்க. இப்படி 3 முறை வந்து நீ குடி குடின்னு சொல்லி குடித்து அவங்க கடைசி நீ 7 சொன்னாங்க அல்லாஹ்வின் தூதரே இதுக்கு போகிற வயிற்றில் இடம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பாலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கொடுத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிச்சாங்க, குடிச்சிட்டு துஆ ஓதுனாங்க அப்படின்னு சொல்லி வருது. இதில் என்ன அவங்க சொல்ல வராங்கன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் அவங்க பட்ட கஷ்டங்கள், எவ்வளவு சிரமப்பட்டு அந்த ஹதீஸ்களை சேர்த்து எடுத்திருக்கிறாங்கன்ற ஒரு விஷயத்தை தான் அவங்க சொல்கிறாங்க. பசியோட பட்டினியோட எந்த உணவு எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் வந்து அவங்க அந்த ஹதீஸ்களை சேர்த்து இன்றைக்கி சுமார் 5000 ஹதீஸ்களை அறிவிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க. ஆனால் பிற்காலத்தில் அவங்களுக்கு சில வசதி வாய்ப்புகள் வந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துக்கு பிறகு, அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய காலத்துக்கு பிறகு பல நாடுகள் பிடிக்கப்பட்டது. ரோம், பாரிஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய வல்லரசுகள்லாம் வந்து இஸ்லாமிய அந்த ஆட்சிக்கு கீழே வந்துட்டு, அதன் காரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அவங்களுக்கு மத்தியில் இந்த பணம் நிரம்பி வழியுன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு இந்த பணங்கள் நிரம்பி வழிஞ்சு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வந்து விசேஷமான ஒரு துணியில் வந்து அவங்க தன்னுடைய மூக்கை தொடச்சிட்டு இருந்தாங்க. தொடச்சி போட்டு சொன்னாங்க, அபூ ஹுரைரா இந்த துணியில் மூக்கு தொடைக்கிறார், ஆனால் அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ங்களோட காலத்தில் அவர் சாப்பிட்றதுக்கு கூட ஒரு வழி இல்லாமல் இருந்தார் அப்படின்னு சொல்லி தன்னுடைய நிலைமையை ஞாபகப்படுத்துறதாக அந்த செய்திகள் வருது. இந்த விஷயங்கள் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு படிப்பினை. இப்படியெல்லாம் அருமை தோழர்கள் இந்த மார்க்க விஷயங்களுக்காக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில் கஷ்டப்பட்டிருக்கிறாங்க. வளர்க்குறதுக்கு கொஞ்சம் பேர், இஸ்லாத்தில் போராடுறதுக்காக வேண்டிய படைகள் அனுப்புறதுக்காக எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டிருக்கிறாங்க, உயிர்களை தியாகம் செஞ்சிருக்கிறாங்க. இவங்க அல்லாஹ்வுடைய இந்த தீனுடைய இந்த கல்வி, இந்த மார்க்க விஷயங்கள் எங்களுக்கு மத்தியில் வந்து சேர்றதுக்கு ஒரு அடிப்படையான ஒரு காரணமாக இவங்க இருந்திருக்கிறாங்க. அல்லாஹு தஆலா அவங்களுக்கு ஒரு பரிபூரணமான கூலிகளை கொடுக்கணும். அடுத்தது வந்து ஜகாத்துல் ஃபித்ர். அப்போ சென்ற முறை நாங்கள் ஞாபகப்படுத்தணும், அது கொடுக்காத சகோதரர்கள் வந்து பெருநாள் தொழுகை கடையில் அந்த ஜகாத்துல் ஃபித்ரை கொடுத்துருங்க. ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைக்கும் சேர்த்து கொடுக்கணும். தலா ஒருவருக்கு 2.5 கிலோ உட்கொள்ளக்கூடிய உணவுகளில் இருந்து கொடுக்கணும். பெருநாள் தொழுகை கடையில் கொடுத்தாச்சு அந்த ஜகாத்துல் ஃபித்ருடைய அந்த அந்தஸ்து கிடைக்கும். பெருநாள் தொழுகைக்கு பிற ஒரு ஆள் வந்து கொடுக்குறான்னு சொன்னால் அது ஜகாத்துல் ஃபித்ரா இருக்காது, சதகாவை தான் இருக்கும். அடுத்தது வந்து பிறை விஷயம். பிறை விஷயத்தை பொறுத்தவரையில் இன்னைக்கு பல குழப்பங்கள், பல சிக்கல்கள் பல நாடுகளில் பல மக்களுக்கு மத்தியில் ஏற்பட்டு இருக்குது. பல மக்களுக்கு மத்தியில் அது ஏற்பட்டு இருக்குது. ஒரு சிலாக்களுக்கு இன்றைக்கு பிறை 29, ஒரு சிலாக்க 30, இன்னும் சிலாக்கள் அதாவது பெருநாள் கொண்டாடுறாங்க. இப்படியான ஒரு சூழலில் இருந்துகிட்டு இருக்குது. இந்த பிற விஷயத்தை பொறுத்த வரையில் வந்து எங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு சோதனையாக அமைஞ்சிட்டு அல்லாஹு தஆலா அப்படித்தான் நாடி இருக்கிறான். ஏன்னு சொன்னால், 16ஆம் திகதி 5ஆம் மாதம் 2018 அன்று, அதாவது புதன்கிழமை பின்னேரம் வியாழன் இரவு நாங்கள் வந்து ரமலானுக்குரிய தலைப்பிற பார்க்குறோம். இப்போ அந்த தலைப்பிறை பார்த்த நேரத்தில் வந்து இலங்கையில் உள்ள பல பகுதிகளில் இருந்து தகவல் வந்தது பிறக்கானே இல்லை அப்படின்னு சொல்லி. அது மாதிரி இந்தியாவிலையும் பல சகோதரர்கள் தொடர்பு கொண்டிருந்தாங்க, பிற இல்லை அப்படின்னு சொல்லி. அது மாதிரி கட்டார், சவுதி, துபாய், அபுதாபி இந்த மாதிரி இடங்களில் உள்ள சகோதரர்களும் தகவல் தந்திருந்தாங்க, பிற இல்லை அப்படின்னு சொல்லி. அப்போ நாங்கள் என்ன செஞ்சோன்னு சொன்னால், கடைசி அறிவிப்பு கொடுத்தோம். 10 மணியை போல் இரவு 10 மணி இருக்கும். அந்த சவுதி தகவல்களையும் பார்த்துட்டு கொடுத்தோம். அதாவது ஷாபான் 30 பூர்த்தி செஞ்சு நாங்கள் நாளைக்கு நோன்பு இல்லை, அதுக்கு அடுத்த நாள் நோன்பு, அதாவது வெள்ளிக்கிழமை நாங்கள் நோன்பு பிடிக்கணும் அப்படின்ற ஒரு தகவலை நாங்கள் கொடுத்தோம். அப்போ அந்த வகையில் நாங்கள் கொடுத்து போயிட்டு இருக்கிற நேரம், கொஞ்சம் பேர் வந்து பாகிஸ்தானில் சில சகோதரர்கள் இருக்கிறாங்க. இப்போ அவங்களோட அந்த நேரம் நாங்கள் தொடர்பு ஏற்படுத்தணும், எந்த தொடர்பும் எங்களுக்கு கிடைக்கல. அந்த நேரம் அவங்களோட ஃபோனெல்லாம் ஓஃப், எந்த ஒரு ஆன்சரும் இல்லை, தொடர்பு இல்லை. அதனால் எங்களுக்கு எந்த ஒரு தகவலும் அவங்களோட தகவல் எடுத்துக்கொள்ள இல்லாமல் இருந்தது. நாங்கள் இனி நோம்புன்ற ஒரு விஷயத்தை, நோம்பு அடுத்த நாளில் ஒரு விஷயத்தை அறிவிச்சிட்டோம். ஷாபானு 30 பூர்த்தி செஞ்சு இப்படி அப்புறம் ஒரு 3-4 நாளைக்கு பிறகு பாகிஸ்தானில் பொறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் ஷக்கீல் குரேஷின்னு சொல்லி, அந்த சகோதரர் வந்து ஒரு சகோதரருக்கு தகவல் கொடுத்திருக்கிறாரு. நாங்க வந்து மூணாவது நோன்பா இருக்கக்கொள்ள அவர் நாலாவது நோன்பு பிடிச்சதாக தகவல் கொடுத்திருக்கிறார். அதாவது மூணு நாளைக்கு பிறகு அந்த தகவல் வருது. அப்ப அந்த தகவலை அந்த சகோதரர் வந்து வந்து நமக்கு சொல்லியிருந்தார், இப்படி சக்கீல் சகோதரர் இப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லி. இப்ப நாம ஒரு ஆள் தானே, இப்ப மூணு நாளும் கடந்துட்டு ஒரு ஆள் தானே அந்த தகவலை தந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நாம கொஞ்சம் கணக்கில்லாம இருந்துட்டோம். ஆனா வந்து கொஞ்ச நாள் போனதுக்கு போறோம் எப்படின்னா, சரியா சொல்லதாக இருந்தா நேத்து தான் நமக்கு உறுதியான ஒரு தகவல் கிடைச்சது. பாகிஸ்தான்ல, அதாவது புதன்கிழமை பின்னேரம், வியாழன் இரவு அவங்க பெற பார்த்த நேரத்தில், வியாழன் இரவு இரண்டு மூணு சகோதரர்கள் அந்த பெரைய கண்டிருக்கிறாங்க, நோன்பு பிடிச்சிருக்கிறாங்கன்ற ஒரு உத்தியபூர்வமான ஒரு தகவல் அவங்கள இருந்து அப்போதான் கிடைக்கும். அந்த சகோதரர் மூலமாக தொடர்பு கொண்டு அவங்களோட ஒரு கிளிப்பை அனுப்பி எனக்கு தகவல் கிடைக்கும். அப்போ நாங்கள் பிற 28 இருந்துட்டு இருக்கிறோம். ஆனால் சரியான கணக்கு அவங்கள கணக்கை நாங்கள் எடுக்கணும், எடுக்கிறதாக இருந்தால் பிற 29. என்ன செய்ய, ஒரு சோதனை, ஒன்றும் செய்ய இயலாது. அப்போ நான் வந்து அவசர அவசரமாக எல்லா சகோதரர்களுக்கும் கிளைக்கும் தகவல் கொடுத்தேன். அதாவது இப்படி பாகிஸ்தானில் இப்படி ஒரு சகோதரர் இப்படி சொல்லியிருக்கிறார், அவர் இந்த கிளிப் இருக்குது, அந்த ஆடியோவில் அவர் பேசுகிறார், இந்த தகவலை தராததுக்கு சகோதரர்கள் என்னை மன்னிக்கணும், எனக்கு ஒரு வேலைகள் சிக்கல், ஒரு மாசமா போனோட எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் இருந்துட்டேன், அதால வந்து இந்த தகவலை நாங்கள் உரிய நேரத்துக்கு சகோதரர்களுக்கு தந்து கொள்ளையில, அதால சகோதரர்கள் என்னை மன்னிச்சு கொள்ளணும், அல்லாட்டையும் சகோதரர்கள் துவா செஞ்சுக்கிடுங்க நம்மளோட மன்னிப்புக்காக, என்னோட விஷயங்கள் சீராகிறதுக்கான்னு சொல்லி அவர் ஒரு கிளிப் ஒன்று பேசியிருந்தார். அப்போ அந்த கிளிப்போட சேர்த்து சகோதரர்களுக்கு நாம அனுப்பணும், இதான் நடந்தது, இதான் விஷயம் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த வகையில் நேற்று தான் வந்து ஷக்குடைய நாள் பெரிய 29, அந்த பாகிஸ்தான் சகோதரருடைய அந்த கணக்குப்படி அதை நாங்கள் எடுக்கணுமே. ஏண்டா தேசிய பிறண்ட ஒரு அமைப்பு எங்கள்கிட்ட இல்லை, அப்படி ஒன்றும் இஸ்லாத்தில் இல்லை. பிற எங்கு காணப்பட்டாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும், சரியான அந்த நீதமான சகோதரர்கள் சாட்சி சொன்னால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும், இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய விதி. அந்த வகையில் எங்களுக்கு தகவல் தாமதமாக கிடைச்சாலும் நாங்கள் அல்லாஹுக்கு தான் வந்து அல்லாஹுடைய அந்த மார்க்கத்தை தான் பார்க்கணும். நாங்கள் பொருள் அறிவிக்கிறோமே, மக்கள் ஏதாவது சொல்லுவாங்களே, இதை பார்த்துட்டு இருந்தால் மார்க்கத்தை எங்களால் ஒன்றும் செய்யலை. வந்த வகையில் தகவல் ரொம்ப தாமதமாக கிடைச்சாலும் மார்க்கமின் அடிப்படையில் நாம் இதை தான் செய்யும். வந்த வகையில் நான் வந்து சகோதரர்களுக்கு அறிவிச்சிருந்தேன். அப்போ சகோதரர்களும் இலங்கையிலையும் பல பகுதிகளில் நேற்றும் பார்த்தாங்க, அது மாதிரி இந்தியாவிலையும் பார்த்தாங்க, அதே மாதிரி இந்த முறை பாகிஸ்தான் சகோதரர்களை உடையலை. ஏன்னா இவங்களை ஒரு பிடி பிடிச்சி சரியான தகவலை எடுக்கணும்னு சொல்லி நாங்கள் தகவலை எடுத்தோம், அவங்களும் பெற காண இல்லை. அது மாதிரி வேறு வேறு சவுதி, துபாய், கட்டாரில் இருந்தும் தகவல் வந்தது, அவங்களும் பெற காண இல்லை அப்படின்னு சொல்லி. அதால் 29 பூர்த்தி செஞ்சு இன்றைக்கு 30வது நோம்பு நாங்கள் பிடிக்க வேண்டியது. அப்போ 30வது பிற தான் மாற்றிருக்குது. அப்போ அதாவது இரவைக்கு வந்து சந்தேகத்துக்குரிய நாள் இல்லை. இப்போ இரவைக்கு வந்து கன்ஃபார்மான நாள், அதாவது பெருநாளைக்குரிய நாள் இரவைக்கு. நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பெருநாள் கொண்டாடணும், அதாவது 30 பூர்த்தி செஞ்சு தான் நாங்கள் பெருநாளை கொண்டாடணும். இப்போ இதில் பல சந்தேகங்கள் சகோதரர்களுக்கு மத்தியில் அது வரும். சில ஃபித்னாக்கள், சில சோதனைகள் வர நேரங்கள் அப்படியெல்லாம் வரத்தான் செய்யும். ஏண்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அதாவது பைத்துல் மக்தஸை நோக்கி தொழுவிட்டு இருக்கிறாங்க, தொழுவூட்டி இருக்க கொள்ளதான் வந்து கிபிலா மாற்றப்படுது. உதாரணத்துக்கு அவங்க முன்னுக்கு நின்று இப்படி தொழுவூட்டி இருக்கிறாங்கன்னு வைங்களேன், அப்போ வந்து கிபிலா மாற்றப்படுது அடுத்த திசைக்கு. இப்போ இடையிலேயே மாற்றின நேரம் என்ன நடக்கும், மாமுங்கள்லாம் முன்னுக்கு போயிடுவாங்க, இமாம் பின்னுக்கு வந்துடுவார், அப்படி திருமணத்தோடு. அப்படியான ஒரு சோதனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ங்கிற காலத்திலையும் வந்து ஒரு சிலவங்க கேள்வி கேட்டாங்க, அல்லாவுக்கு வேறு நேரம் இல்லையா, தொழுகிற நேரம் தானே பிடிச்சி விட்டு இடையில அப்படி மாற்றணும் அப்படின்னு ஒரு சில கேள்விகளை சிலவங்க கேட்டாங்க. ஆனால் சோதனை, அதன் மூலம் ஒரு சிலர் அந்த சோதனையில் மாட்டுப்பட்டு இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க. ஆனால் அது உண்மையிலே அல்லாத வகை வல்லா இப்படித்தான் நாடி இருக்கிறான், இது ஒரு சோதனை, இதில் நாங்கள் பொறுமையாக இருக்கணும்னு நினைச்ச அந்த தோழர்கள் உறுதியாக இருந்தாங்க. அப்போ அவங்க வந்து சஃப் அமைப்பை மாறிச்சு முன்னுக்கு நிற்க வேண்டிய இமாம் ஆக பின்னுக்கு பிடித்தார், இமாம் வந்து மாமுங்களை முன்னோக்கி தொழ வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இதெல்லாம் ஒரு சோதனை. இதை விட அதாவது கூடுதலான சோதனைகள் எங்கட காலத்தில் வரலாம், வகை இல்லாத காலத்தில் சில சில விஷயங்கள், திடீர் தகவல்கள் எங்களுக்கு வரலாம், அதை வச்சு நாங்கள் சில நிலைப்பாடுகளை மாற்றலாம். இதால என்ன முந்தி அப்படி தானே சொன்னீங்க, என்ன அப்படி சரி இப்படின்ற ஒரு குறைப்பாடை சொல்ல இயலாது. எல்லாம் மனிதர்கள் நாங்கள், இந்த மாதிரியான தவறுகள் வரும். அப்போ இந்த தவறை வந்து அவங்க முழு விதமாக ஒத்துக்கொள்கிறாங்க. பாகிஸ்தான் சகோதரர்கள், இது எங்களோட மிஸ்டேக், இது எங்களோட தவறுங்கிறத அவங்க ஒத்துக்கொள்கிறாங்க. அப்போ அந்த வகையில் நாங்கள் லைலத்துல் கத்ர் நினச்சி ஒற்றை இரவுகளில் அமல் செஞ்சோமே அதெல்லாம் வீணாக போயிருக்குமே, இதெல்லாம் இந்த கவலையெல்லாம் சகோதரர்களுக்கு தேவையில்லை. இன்னமல் ஆமாலு பின்னியா, அமல்கள் நீயத்தை பொறுத்து தான். இப்போ நாங்கள் ஒத்தப்படை நினச்சி அமல் செய்கிறோம், ஆனால் அது ஒத்தப்படை இல்லை, லைலத்துல் கத்ர் இரவு இல்லை, ஆனால் எங்களோட முழு முயற்சி அந்த ஒத்தப்படையில் லைலத்துல் கத்ர் அடைகிறது. அல்லாஹ்வுத்தால எந்த அளவு நாங்கள் முயற்சி செஞ்சோமோ அந்த அந்த கூலி அல்லாஹ்வுத்தால இதுக்கு போட்டு தந்துடுவோம். ஏன்னா அல்லாஹ்வுத்தால இப்படி எல்லாம் பார்க்கறது இல்லை, அவன் எண்ணங்களை தான் பார்க்கிறான். இப்போ இதை பற்றியெல்லாம் நாங்கள் அலட்டிக்கொள்ள தேவையில்லை. ஒரே ஒரு விஷயம் சந்தேகம் சோர்களுக்கு மத்தியில் பரவலாக இருக்கும். அப்போ ஒரு நோன்பு என்ன, அவங்க அறிவிக்காத அந்த நோன்புட விஷயம் என்ன? இப்போ இந்த விஷயத்தை நாங்கள் பார்க்குறோன்னே ஒரு சில சோர்கள் சொல்கிறாங்க, அப்படி நாங்கள் திருப்பி அதை கதா செய்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் குரான் ஹதீஸில் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சில சோர்கள் சொல்கிறாங்க இல்லை பிடிக்கத்தான் வேணும். ஆனால் எங்களுக்கு பார்த்த வகையில் விளங்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த நோன்பு எங்களுக்கு தவறிட்டு, அந்த சகோதரர்களுடைய தவறால் அந்த நோன்பு எங்களுக்கு தவறிட்டு, அந்த நோன்பு இன்ஷா அல்லாஹ் வார வருஷத்துக்கு இடையில் எப்பயாவது ஒரு நாளைக்கு நாங்கள் பிடிச்சுக்கொள்ள வேண்டியது. இதுதான் நமக்கு இதில் விளங்கக்கூடிய ஒரு விளக்கம். ஏண்டா 30 நாள் பூர்த்தியாகுது, இதன் மூலமாக அந்த சகோதரர்கள் தவறு விட்டுட்டாங்க, அது எங்களுக்கு மத்தியில் நடந்த ஒரு சோதனை. அந்த நோன்பை நாங்கள் திரும்ப பிடிக்க வேண்டி இருக்குது, அதை நாங்கள் இன்னொரு பெரிதொரு நேரத்தில் கதா செய்து கொள்ளணும். இதுதான் இதில் உள்ள விஷயம். இதில் வேற சத்தியப்படுறதுக்கு, இதில் வேற மறைக்கிறதுக்கோ எடுக்கிறதுக்கோ வேற எந்த ஒரு விஷயம் இல்லை. சகோதரர்கள் புரிஞ்சு கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். இன்ஷா அல்லாஹ் இப்போ ஒரு சகோதரர் கேட்குறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களோட காலத்தில் வந்து அந்த சம்பவம் என்னென்னா, அவங்க நோன்பு 29 பிடிச்சிட்டாங்க, நோன்பு 29 முடிஞ்சிட்டு அப்போ 30வது அந்த சந்தேகத்துக்குரியனால் பிற பார்க்குறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், செவ்வாலுக்குரிய பிற தென்படுதா இல்லையா. அப்போ அங்கே சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்த வகையில் அந்த பிற தென்பட இல்லை, அதாவது 30வது அந்த சந்தேகத்துக்குரிய பிற. அப்போ தென்படாமல் இருக்கக்குள்ள அவங்க வந்து அந்த நோன்பை வந்து பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டிருக்கக்குள்ள அந்த பகல் நேரத்தில் தான் ஒரு பிரயாண கூட்டம் வந்து சொல்லுது, யாரை சொல்லலாம், நாம் நேற்று போற கண்டுட்டோமே அப்படின்னு ஒரு தகவலை சொல்லலாம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்போ நோன்பை விடுங்க, இப்போ எங்களுக்கு தொழுகிறதுக்கு நேரம் இல்லை, நாளைக்கு நாங்கள் பெண்ணா தொழுகையை தொழுவோம், நோன்பை விடுங்கன்ற ஒரு விஷயத்தை சொன்னாங்க. இதுலேயும் வந்து எங்களுக்கு இதில் என்ன விஷயம் விளங்குதுண்டா, ஒரு தகவல் எவ்வளவுதான் லேட்டாகி கிடைச்சாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளணுங்கிறதுக்கு தான் இது ஆதார். அப்போ எவ்வளவு சொன்னீங்க நோம்பெல்லாம் பிடிச்சி அரை நோம்பெல்லாம் போனதுக்கு பிறகுதான் தகவல் வருது, வந்து இவங்க பெருநாள் கொண்டாடிட்டு வராங்க, பிற கண்டிருக்கிறாங்க. அப்படின்னு சொல்ல நோன்பை விட்டுட்டாங்க, என்ன நாங்கள் நோன்பு அரவாசி பிடிச்சிட்டோம், இடையில விட்டா ரெண்டு நோன்பு பிடிக்கணும், அதுக்காக வேண்டி நோன்பு அப்படியே பிடிச்சிட்டு இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க கொண்டு வரேன். நோன்பு எல்லாரும் விடுங்க, நாளைக்கு பெண்ணா கொண்டாடும், இந்த விஷயத்த தான் சொன்னாங்க. நோம்ப கதா செய்ய வேண்டிய தேவை இல்லையா, அங்கே என்ன இங்கே கதா செய்யறதுக்கு? இல்லை இது இது அவங்க சொன்னாங்க வந்து கலா செஞ்சாங்களான்னு ஒரு இதை கேட்குறாங்க, அதாவது அந்த நேரத்தில் கலா செஞ்சாங்களான்னு கேட்குறீங்க. அந்த நேரத்தில் கலா செய்யறதுக்கு ஒன்றும் இல்லையா, அவங்க தான் 29 நோம்பு பிடிச்சிட்டாங்களே, 28 நோம்பு ஏதாவது பிடிச்சிருந்தா நாம செய்யலாம், ஏதாவது கலா செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதாங்கிறத பார்க்கலாம். அவங்க 29 நோம்பு பிடிச்சிட்டு 30வதுக்குரிய பிரயத்தம் பார்க்குறாங்க, அந்த நேரம் பிறப்படையில சரிதான விஷயம், அதில் கலா செய்யறதுக்காங்க ஒன்றும் இல்லையே. அப்போ நான் பொறோ இது பண்ணுறேன் என்னண்டா, இப்போ அதாவது எங்களுக்கு அந்த கதரை மீறி நமக்கு கதை கேளாது. அந்த பாகிஸ்தான் சகோதர தகவல்கள் அந்த உரிய நேரத்துக்கு கிடைக்குமாக இருந்தால் எங்களுக்கு வந்து 30 நோன்பு தான் பூர்த்தி அடையும். அப்படித்தானே, இந்த ரமலான் 30 நாளாக எங்களுக்கு இருக்கும், ஆனால் அவங்களோட அந்த உரிய தகவல் உரிய நேரத்துக்கு கிடைக்காம இருந்ததால ஒரு விஷயம் பிள்ளை நோன்பு ஒன்று தவறு விட்டுட்டோம் நாங்கள், இதை நாங்கள் திருப்பி பிடிக்கணும் இந்த நோன்பை. இதில் வேற ஒன்றும் நமக்கு விளங்க இல்லை. அப்படி ஏதாவது ஏதாவது இருந்தால் தனிப்பட்ட முறையில் வந்து கழிச்சுக்கொள்ளுங்க, நாங்கள் என்னென்னு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது வந்து தொழுகை நேரம், பெருநா தொழுகை நேரம் வந்து இன்ஷா அல்லாஹ் 6:30 நடக்கும் காலையில். நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் 6:30 பெருநாள் தொழுகை நடக்கும். ஈத்தமரம் வச்சிருக்கிறாங்க, சென்ற முறை எடுக்காத சகோதரர்கள் இந்த முறை எடுத்துக்கொள்ளும். இதுகள் தான் விஷயம். இது சம்பந்தமாக வேற ஏதும் தகவல்கள் இருந்தா, அப்படி ஏதும் மசாலாக்கள் இருந்தா சகோதரர்கள் வந்து தனிப்பட்ட முறையில காய்ச்சி கொள்ளும் இன்ஷா அல்லாஹ். அப்ப அந்த பித்ராரிசி வந்து சகோதரர்கள் அந்த உரிய நேரத்துக்கு வச்சுக்கிடுங்க. இப்ப யாருக்காவது சரி, பெண்ணால் அண்டு சாப்பிட்றதுக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருந்து, உணவுக்கு அரிசி அந்த இல்லாத ஒரு சூழல் இருந்தா, அப்படியான சகோதரர்கள் வந்து இரவைக்கு லுக்மான் சகோதரர் சந்திச்சு கொள்ளும். சுபஹான் அல்லாஹி பிஹம்திஹி, சுபஹானக அல்லாஹும் பிஹம்திக, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்.